தொடர்ந்து மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருவதர் டாக்டர் லம்போதரன்.
வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றைய பல விடயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக இங்கு நைனை நாகபூஷணி அம்மன் கும்பாபிஷேகம். நைனை நாகபூஷணியினுடைய வரலாறு பற்றி பலருக்கு தெரிந்திருக்கும் என்றாலும், நாங்கள் இடைக்கிடை எங்களுக்கு தெரிந்த விடயங்களை மீள் பார்வை செய்வது, அதை பற்றிய ஒரு விளக்கத்தை வருங்கால சந்ததியினருக்கு கொடுப்பது மிக முக்கியம் என்பதை இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். முக்கியமாக எங்களுடைய இந்த புராணங்கள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் படிப்படியாக இந்த ஆங்கில ஆதிக்கத்தின் கீழே நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையிலே எங்களுடைய பாரம்பரியங்களை எல்லாம் நாங்கள் கைவிட்டு மறந்து வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறோம். இது உண்மையிலேயே எங்களுடைய பாரம்பரிய நிகழ்வுகளை நாங்கள் இடைக்கிடை இப்படி இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலம் அவற்றை பற்றி சிந்திப்பது எங்களுக்கும் நல்லது, எங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் நல்லது. எனவே இந்த ஒரு அடிப்படையிலே இங்கு வழக்கம் போல டாக்டர் அவர்கள் இங்கே கலியகத்துக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஓரளவுக்கு இந்த நைனை நாகபூஷணியின் அம்மனுடைய முக்கியத்துவம் பற்றி சில வார்த்தைகள் பேசிக்கொண்டு அடுத்ததாக சில கேள்விகளையும் இங்கே பார்க்க இருக்கிறோம். எனவே வணக்கம் டாக்டர், இன்றைக்கு நாங்கள் நாகபூஷணி அம்மன் பற்றி பார்ப்போம்.
வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது இலங்கையிலே அது நேற்று மாலை நேரத்தில் நைனாதீவு என்று சொல்லப்படுகின்ற சப்த தீவுகளில் ஒன்றான, யாழ்ப்பாணத்தை சுற்றி ஏழு தீவுகள் இருக்கின்றன, அந்த சப்த தீவுகள் ஒன்றான நைனாதீவிலே கோயில் கொண்டலில் இருக்கின்ற நாகபூஷணி அம்மன் நாகம்மாள், அந்த அம்மனுக்கு கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இப்பொழுது மண்டலாபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
அங்கே
அதை சிவன் டிவி என்று சொல்லி ஒரு தொலைக்காட்சி, SIVAN டிவி, சிவன் டிவி .com என்ற இணையதளத்திலே அதை நேரடியாக ஒளிபரப்பினார்கள். அதிலே பல நிகழ்ச்சிகளை அங்கே கடைபிடிக்கின்ற பல கோயில்கள், இனிவில் காரைக்கால் சிவன் கோயில் திருவிழா, கீரிமலையிலே சமீபத்திலே திறக்கப்பட்ட மடத்தினுடைய நிகழ்ச்சிகள் மற்றும் பெரராஜ பிள்ளையார் கோயில் நிகழ்ச்சிகள் உண்ட பல நிகழ்ச்சிகளை அங்கே ஒளிப்பதிவிலே காணலாம். சிவன் டிவி,
இது வந்து ஒரு புதிய டிவி
என்றுதான் நினைக்கின்றேன். அப்ப இது சுவிட்சர்லாந்தில் இருந்தே
ஒளிபரப்பப்படுகிறது.
அப்ப நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. பொதுவாக எனக்கு இந்த ஆலய விஷயங்களை, அதிலும் குறிப்பாக மூர்த்தங்களை, வழிபாடுகளை, உபபிஷேகங்களை நுணுக்கமாக படம் பிடித்து இந்த தொலைக்காட்சியிலே காட்டுவதிலே அவ்வளவாக இது இல்லை. அது இந்த மகிமையை குறைப்பது மாதிரி நான் யோசிப்பதுண்டு. ஆனாலும் இந்த நேரடி ஒளிபரப்பு பார்க்க உள்ளம் உருகி கண்ணிலே கண்ணீர் வருகின்ற ஒரு நிகழ்வு தான்
அது. உண்மையா ஒரு எங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு
பாக்கியம் என்றுதான் சொல்லப்படும். அதுல கூட அங்கே அந்த நைனாதீவு என்றது அந்த அம்மாளுடைய சரித்திரம் மிகவும் முக்கியம்,
அதுவும் பழமை வாய்ந்தது,
மிகவும் பழமை வாய்ந்தது. இலங்கைய ஈழத்தை பற்றிய குறிப்புகளை நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இலக்கியங்களில் பார்ப்பது போல அங்கே இருக்கின்ற நயனாதீபம் பற்றிய அல்லது நாகதீபம் நாகதீபு என்றதை பற்றிய குறிப்புகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய தமிழ் இலக்கியங்களிலே 5 பெருங்காப்பியங்கள் என்று இருக்கின்றன. 5 பெருங்காப்பியங்கள் தமிழுக்குரிய எல்லாருக்கும் சிலப்பதிகாரம் தெரியும். கோவலன் கண்ணகியினுடைய வரலாற்றை கூறுவது சிலம்பின் கதை சிலப்பதிகாரம். இந்த கோவலனுக்கும் மாதவி அந்த ஆடல் கணிகை, இந்த மாதவிக்கும் குழந்தை பிறந்த பெண் குழந்தைக்கு பெயர் மணிமேகலை. அந்த மணிமேகலனுடைய கதையை ஒரு பௌத்த இலக்கியமாக எழுதியிருக்கின்றார்கள். சிலப்பதிகாரம் சமண இலக்கியமாக இருக்கின்றது. அதை பாடியவர் இளங்கோவடிகள். அதே மாதிரியாக மணிமேகலை ஒரு பௌத்த இலக்கியம், அதனுடைய தொடர்ச்சி ஆனா பௌத்த இலக்கியம். இதை பாடியவர் சீத்தலை சாத்தனார் என்பவர். அவர் மணிமேகலை அந்த மாதவி வந்து கோவலன் பிரிந்து போகின்ற பொழுது கண்ணகியுடன் போகின்ற பொழுது ஒரு தூது அனுப்புகின்றார். ஒரு தாள இதழிலே கடிதம் எழுதி அனுப்புகின்றார். அந்த கடிதத்தை மா காவலன் பார்த்துவிட்டு திரும்பி நான் செல்ல முடியாது என்று சொல்லி அவர் அனுப்பிவிட்டார். அப்ப மாதவி அப்போது கர்ப்பமுட்டிருக்கின்றார். அவளுக்கு கிறந்த குழந்தை பெண் குழந்தை மணிமேகலை. மாதவிக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தது. அதாவது வந்து அவள் விரும்பித்தான் கோவலனோடு சேர்ந்து வாழ்ந்தாள். இப்பொழுது கோவலன் அவன் வீட்டு பிரிந்த பிறகு கோவலன் வருவான் என்று சொல்லி காத்திருக்கலாம். அது ஒன்று. இரண்டாவது, கோவலன் போய்விட்டான், அவள் பிறந்த மரபு கணிகையர் மரபு. அந்த மரபிலே ஒரு ஆடவனில் போய்விட்டால் இன்னொரு ஆடவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வாழலாம். அந்த மரபு இருக்கின்றது. அப்ப அடி போயிருக்கலாம். அல்லாவிட்டு அப்ப அப்படி இருந்திருக்கலாம். அவள் அப்படியும் செய்யவில்லை. அவள் என்ன செய்கின்றாள் என்றால், மூன்றாவதாக இந்த உலக வாழ்க்கையை துறந்து பௌத்த பிக்குணியாகின்றாள். பௌத்த பிக்குணியாகின்றாள். அவள் தன்னுடைய பிறந்த மகளையும் அந்த பௌத்த பிக்குணியாக்குகின்றாள். அந்த சாய்ஸ் அவளுக்கு இருந்திருக்கின்றது. இதே காலகட்டத்திலேதான் கிட்டத்தட்ட காரைக்கால் அம்மையாரும் இதே காவிரி பூம்புட்டணத்திலேதான் வாழ்ந்தவர்.
இதே காலகட்டம்.
ஓ, அவர் காரைக்கால் அம்மையாருடைய காலமும் கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு சொல்லுகிறார்கள். சிலப்பதிகார காலமும் 3ஆம் நூற்றாண்டு சொல்லுகிறார்கள். சட்டுகரக்குரிய ஒரே காலம். அங்கேயும் அந்த பெண்மணி அவருடைய சாய்ஸ் இருந்தது. அங்கே காரைக்கால் அம்மாருடைய புனிதவதி தான் அவருடைய இயற்பெயர். அந்த புனிதவதியினுடைய தெய்வத்தன்மையை கண்டு கணவன் கூசி ஒதுங்கி அவளை விட்டு நீங்கி மதுரையிலே போய் தங்கி அங்கே இன்னொரு திருமணம் செய்து குழந்தையும் பெற்று வாழுகின்றான். வணிகன் சென்ற கணவன் திரும்பி வருவான் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். உறவினர்கள் செய்தி அறிந்து வந்து சொல்லுகின்றார்கள், இவளை இவரை கொண்டு போய் அங்கே அவரிடம் சேர்த்து விடுவோம் என்று அழைத்துக் கொண்டு மதுரை செல்ல கணவன் இவருடைய காலிலே விழுந்து வணங்குகின்றான். அப்பொழுது தெரிகின்றது, இந்த வாழ்க்கை எனக்கு
தெரிவராது.
அப்ப அவருடைய சாய்ஸ் என்ன செய்தது? அவர் அதுக்கு பிறகு எங்களுடைய நாயன்மார்கள் ஒருவராக வருகின்றார். அவனை பாடுகின்றவராக வருகின்றார். ஆனால் இந்த செக்யூரிட்டி இஷ்யூ என்று இருக்கின்றது. அதாவது பெண் அதுக்கு இளம் வயதிலே பருவ வயதிலே எப்படி தனித்து சமூகத்தில் இயங்க முடியும் என்ற ஒரு கேள்வி வருகின்றது இல்லையா? கண்ணகி இவனுடைய வரலாறு இதே நேரத்தில் இருந்தது. 3 பெண்களை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரே காலத்திலே சந்திக்கின்றோம்.
உண்மையிலே அது ஒரு உண்மையிலே ஒரு வியக்கத்தக்க ஒரு.
கண்ணகி கோவலுடன் சென்று மன்னனுடன் வாதாடி நீதி கேட்டு மதுரையை எரித்தாள். அது அவளுடைய ஒரு ரிபெல்லியன் போக்கா வருகின்றது. மாதவி உலகை துறந்து பௌத்த பிக்குணியாக போகின்றாள். காரைக்கால மேயர் இறைவனை வணங்கி பேய் உடம்பு பெற்று திருவாலங்காட்டிலே ஒரு சுடலையோடு போயிருக்கின்றார். ஆலங்காட்டிலே
3 விதமான
சாய்ஸஸ் இந்த பெண்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருந்திருக்கு. எனவே சொல்லுவார்கள், அந்த காலத்துல ஃப்ரீடம் இல்லையண்டு. கிட்டத்தட்ட ஒரே காலகட்டம், ஒரே கிட்டத்தட்ட ஒரே தரத்திலே இருந்த வணிக குலத்தைச் சேர்ந்த தொடர்புடைய பெண்கள் எப்படி எப்படி தமது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ற சுதந்திரம் இருந்திருக்குது. இந்த மணிமேகலுடைய கதைகள் சொல்லுகின்ற மணிமேகலை என்ற இலக்கியத்திலே இந்த நாகத்தீவு என்ற
இது வருகிறது
வருகின்றது. அப்ப அந்த வரலாறு வந்து இந்த நயனாதீபு இதுல இருக்கின்றது. சொல்லுவார்கள், நசையா நாகதீவில் நாகத்தின் மணிவாங்க கசிவான மனத்துடனே கடுகவுமை அழைத்தோங்கான். இது மணிமேகலை வருது நாகதீபு. இந்த நாகதீபிலே வந்துதான் மணிமேகலை தன்னுடைய பழம் புறப்பை உணர்ந்தாள். அதுவும் இருக்குது இங்க. அந்த மணிமேகலா தெய்வம் வந்து அங்க கொஞ்சம் கொண்டு வருது என்று சொல்லுகிறார்கள். சில பூங்கொடி தன்னை பொருத்தி தலி அந்தரம் ஆறா ஆறு அயந்து யோசனை தென்மருங்கில் சென்று ஒரு யோசனை தூரம் இந்தியால இருந்து ஒரு யோசனை தூரத்துல இந்த இது இருக்குது.
இது
திரை உடுத்த மணிபல்லவத்திடை, திரை என்றது கடல், கடலலை சூழ்ந்த மணிபல்லவத்தை மணிபல்லவனத்தீவிலை மணிமேகலா தெய்வம் அங்கிருந்த பெண் தெய்வம் அணியிலை தன்னை வைத்து அகன்றது. மணிமேகலையை தூக்கி கொண்டு வந்து அங்க வைத்து அகன்றது என்று சொல்லுது. இங்கேதான் முற்பிறப்பு உணர்ந்தவுடன் அந்த மணிமேகலை அந்த தெய்வத்தை விழுந்து வணங்குகின்றாள். மணிமேகலை பொலங்கொடி நிலமிசை சேர்ந்தென பொருந்தி நிலத்தில விழுந்து வணங்குகிறாள் மணிமேகலை. உன் திருவருளால் என் பிண பிறப்பு உணர்ந்தேன், உன் திருவருளாடு என்னுடைய பிறப்பை உணர்ந்தேன் என்று மணிமேகலை சொல்லுவதாக மணிமேகலை காவியத்திலே
வருகின்றது.
அப்ப இது எங்களுடைய 1800 வருஷங்களுக்கு முன்னிய வரலாற்றிலே இந்த நயனாதிபை பற்றி சொல்லி இருக்கின்றது. அது அது ஒருடைய இது. அதே மாதிரியாக மணிமேகலையில வந்து சொல்லுகிறார்கள், அவள் ஒரு இடத்துல போய் ஏறி நீக்கிறார் மணிமேகலை. உலக அறிவியின் ஒரு தனி ஏறி 17 அதிகாரத்தில் 86 பாடல வருகிறது. உலக அறிவி என்று வருகிறது. இன்றைக்கு அந்த காணி இப்போ மணிமேகலையில் இருக்குது. அந்த நாகரிகத்தில் காணிப்பெறை உலக அறிவி என்றது. இன்றைக்கு உலக நிறை என்று காணிப்பெயரா இருக்குது. இதே மாதிரி தில்லவெளி என்ற ஒரு காணி இருக்குது அங்க வனநாதிவில 200 பேரப்பு கிட்டத்தட்ட. இது தில்ல சிதம்பரத்துக்கு பூந்தோட்டம் இருந்த காணி
அந்த நாட்கள்ல
சொல்லுவார்கள் தில்லை வெளி என்று சொல்லுவார்கள். இதே மாதிரியாக இங்க வந்து நாகர்கள் இருந்தார்கள் என்ற தன்மை இருக்கின்றது இல்லையா.
அந்த காலத்துல நாகர்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அர்ஜுனன் மணிபுரத்துக்கு வந்து மணிபுரம் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நாககன்னிகையை மணந்து பப்பிர வாகனனை பெற்றான். இது மகாபாரதத்துல இருக்குது.
ஓஹோ.
அவன் வந்த இடம் வந்த அந்த நேரத்தில் இதுக்கு பேர் மணிபுரம். மகாபாரத காலத்துல அங்க இருக்கிற நாககன்னிகையை மணந்து பப்பிர வாகனனை பெற்றாள் இருக்கு இல்லையா. இன்னைக்கு நாகபூஷணி அம்மன் இருக்கிற ஆலயத்தின் வளவு காணி உறுதியில இருக்கிற பேர் என்ன தெரியுமா? பப்பிர வாகன் ஜல்லி.
பாருங்க,
வரலாற்று உண்மை. காணி உறுதிகளுக்கு அந்த காலத்திலே பேர் இருக்கு இல்லையா. ஊர்ல எல்லாம் எல்லா
காணியும்
பேர் இருக்கு. இந்த நாகபூஷணி அம்மன் காணிக்கு பாரம்பரியமாக வந்த பப்பிர வாகன் ஜல்லி. சல்லி என்றது அந்த ஒரு இடத்தை
குறிப்பது
பப்பிர வாகன் ஜல்லி. அப்ப இதெல்லாம் வரலாற்று. அது மகாபாரத காலத்தில இருந்தே இது இருக்குது பாத்தீங்களா. இது மணிமேகலை காலம் போய் மகாபாரத காலம்.
அது என்ன முந்திய காலம்?
என்ன முந்திய காலம்? அப்ப மகாபாரத காலம்ன்றது கலியுகம் புறப்பதற்கு முந்தி. இன்றைக்கு கலியுகம் பிறந்து 5112 வருஷம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இது 5112 வருடங்களுக்கு முந்தின கதை தான் நான் சொல்லுவது. அந்த காலத்துல இருந்தது. அது மட்டுமில்ல, நயனாதிவு கர்ப்ப கிரகத்திலே இருக்கின்ற அந்த நாக விக்கிரகம் இருக்கின்றது இல்லையா, அது வந்து அது அந்த காலத்துல அந்த பழைய கும்பாபிஷேகம் செய்த பொழுது 50 சிட்கலை பொறியியல் ஒரு இன்ஜினியர் வந்தவர் நரசிம்மன் என்று சொல்லி நரசிம்மன்
இந்தியாவில இருந்து
அவரெல்லாம் வந்து எல்லாம் வேற அந்த இப்பொழுதும் பாலஸ்தாபனம் செய்கின்ற பொழுதுதான் இந்த பார்க்கலாம். பார்க்கின்ற பொழுது சொன்னார், இந்த கல் விக்கிரகம் 14,000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததா இருக்க வேண்டும். 14,000 இயர்ஸ். தமிழ்ச்சங்கமே நாங்கள் பார்த்தோம் சென்ற முறை. கிறிஸ்துக்கு 10,000 வரைக்கும் போகுது முதல் சங்கம். அதுக்கும் முந்தைய காலத்துக்கு போயிட்டது. இதுதான் அந்த அம்பாளுடைய வரலாற்று மகிமை. இதெல்லாம் ஆதாரத்தோட எவிடன் பேஸ்டா சொல்ல வேணும்.
நாங்கள் சும்மா
புழுக்கள் சொல்ல வேணும். நாங்கள் மகாபாரத்தை பொறுத்துகின்றோம், மணிமேகலை இலக்கியத்தை பொறுத்துகின்றோம், இந்த ஆராய்ச்சிக்காரர் பொட்டியை சிற்பக்கலை கட்டிடக்கலை நிபுணர் எம் நரசிம்மன் 51 சொன்ன கருத்தை சொல்லுகின்றோம். மற்றது இந்த காணி ஆவணத்தை காட்டுகின்றோம் தில்லவழி என்று இருக்குது. மற்றது பப்பிரவாகன் சல்லி என்று இருக்குது. இப்படி ஒவ்வொன்றாக அந்த இடத்தை நாங்கள் சொல்லுவோம்.
அந்த கோவில் ஸ்தாபித்ததை பற்றி ஏதாவது குறிப்புகள் டாக்டர்?
இப்போ இருக்கிற கோவில் வந்து 1600 போத்துக்கேயர் தரமட்டமாக்கினார்கள்.
ஓஹோ.
போத்துக்கேயர்களால் தரமட்டமாக்கப்பட்டு அம்பாளுடைய விக்கிரகத்தை அவர்கள் அபவித்திரமாக ஒழித்து வைத்திருந்து பூஜை செய்து வந்து அம்பாளுடைய கோயில மேரி கோயில் என்றெல்லாம் சொல்லி பூஜை செய்து வந்து பிற்காலத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது. திரும்பி அதான் கட்டுகிறார்கள். போச்சுக்கேர் இடித்த ஆலயங்கள் 300 கிட்ட
நிறையவை.
ஓப்பாண்டவர் பலரிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொண்டு வருகின்ற காலம் இது. பார்த்தால் கிறிஸ்தவ ஆனால் இன்னமும் எங்கள் ஈழத்திலே இடிக்கப்பட்ட கோயில்களுக்கு இன்னும் மன்னிப்பு கேள்வி வருது. மேற்பட்ட கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டதற்கு ஒரு வரலாற்று.
நல்லூரும் அப்படியே தரைமட்டமாக
இருந்தது. திருகோணமலை, திருக்கேதீச்சரம், திருவாந்திர முனையில் இருந்த மகாவிஷ்ணு ஆலயம், இப்படி பல ஆலயங்கள் சிதைக்கப்பட்டு தரையோடு தரைமட்டமாக்கப்பட்டன
என்றாலும் அந்த விக்கிரகங்கள் நிலைத்திருந்தன. அது ஒரு மிகவும் ஒரு
அதை கலா வளைந்து போன்று போய்விட்டாலும் சில வந்து கிணத்திலே போட்டார்கள். நல்லூர்ல இருந்த விக்கிரகங்கள் இல்லை, ஆனா நல்லூர்ல இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற வேலை அவர்களுடைய கிணத்திலே இருந்து
எடுத்தார்கள்.
பண்டாரி வளவண்டு அங்கே இருக்கின்றது, அந்த வளவில இருந்த கிணத்திலே இருந்து அந்த வேல் எடுக்கப்பட்டது. இந்த நைனா தீவு என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், மணிபுரம் என்று
மணிபுரம்
என்று பார்த்தோம், நாகத்தீவு என்று பார்த்தோம். பிற்காலத்திலே நைனார் பட்டர் என்ற பிராமணரை இங்கே பூஜைக்கு கொண்டு வருகிறார்கள். அவருடைய பெயராலே அவர் புகழ்பெற்று விளங்கினார். நைனார் தீவு வளமையை பெற்றது என்ற குறிப்பை காணுகின்றோம். இந்த நைனா தீவிலே நிறைய கல்விமான்கள் எல்லாரும் இருந்திருக்கிறார்கள், பல கலைகள் அதெல்லாம் இருந்திருக்கிறார்கள். அங்கே வந்து நாகமணி புலவர் என்றவர் இருந்திருக்கின்றார். நாகமணி புலவர் 1880 பிறந்தவர். அவர் நைனை மான்மியம் என்று
எழுதியிருக்கின்றார்.
அதுல பல பாடல்கள் விடுபட்டு போய் இப்பதான் பதிப்புக்கு வந்திருக்கிறது. நாவலமர் ஒரு அழகான பாடல் சொல்லுகிறார், பெற்றதால் அன்னை, இந்த அம்பாள் வந்து எங்களை பெற்றதால், உயிர்கள் எல்லாருக்கும் தாய், ஆனபடியினால் அவள் அன்னை, பெரும் உயிர் அனைத்தும் பேணலால் அன்னை, அவள் உயிர்கள் எல்லாவற்றையும் காப்பவளும் அவள் தானே, ஆடலால் அன்னை, பெற்றிடுவோர் உற்றதால் அன்னை, கடைசியா ஒவ்வொருகளை உன்னி உன்னி போறதும் அவள்கிட்ட தானே. குழந்தை பிள்ளைகள் வெளியில எல்லாம் ஓடிக்கொண்டிருப்பார்கள், ஏதாவது ஒரு பயமுறுத்தல் இது வந்துட்டா உடனே போய் என்ன அம்மாவோட போய் கண்டுபிடிப்பார்கள் இல்லையா? ராமகிருஷ்ணர் கதையிலே சொல்லுவார், குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும், ஏதாவது ஒரு இது வந்துட்டு உடனே ஓடிப்பு அம்மா என்று கட்டிப்பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாரும் போய் அவளிடம் சேர்ந்து அடைவது அவளிடம், அதனால் அவள் அன்னை, விரும்பிய அனைத்தும் உதவலால் அன்னை, எல்லா போகங்களையும் கொடுப்பவள், கேட்டதை வரங்களை கொடுப்பவளால் அன்னை, இக்கலையும் சொற்றதால் அன்னை, எல்லா கலைகளுக்கும் புறப்படமாயிருப்பவள் அவள், கலைகளின் புறப்படமாயிருப்பவளால் அவள் அன்னை, உலகாடு வானும் தொழுதலா உலகொடு வானும் தொழுதலால் அன்னை, இந்த உலகம் மண்ணுலகம் மட்டுமல்ல விண்ணுலவர்களும் தொழுகிறார்கள், தேவர்கள் அவர்கள் எல்லாம் தொழுகின்றார்கள், ஆனபடியினாலே அவள் அன்னை, என்றென்றும் பெற்றதாங் கருணை பொழிதலால் அன்னை, எங்கள் மீது பற்று வைத்திருக்கின்றாள், அன்பு வைத்திருக்கின்றாள், அருள் வைத்திருக்கின்றாள், அந்த கருணையை பொழிந்து கொண்டிருப்பதனாலே அவள் அன்னை, பராபரை நாக பூடணியாள் என்று அவருடைய பாடல் ஒன்று, அருமையான பாட்டு. அந்த மற்றது அந்த கோயிலுக்கு சென்று வர வேண்டும், நாங்கள் எல்லாம் இந்தியாவில் எத்தனையோ கோயில்களுக்கு போய் வரணும், இல்லத்து கோயில்களிலே இது சக்தி பீடங்களில் ஒன்று, 51 தலங்கள் சக்தி பீடங்கள். சக்தி பீடங்கள் எப்படி என்று கேட்டால், தட்சனுடைய மகளாக உமையம்மையார் பிறந்து தாட்சாயணி என்ற பெயரை பெற்றார். அந்த பெயரோடு அவள் திருவனுக்கு சிவனுக்கு திருமணம் முடித்திருந்த காலத்திலே தட்சன் சிவனை அவமதித்து சிவனை அழைக்காமல் ஒரு யக்ஞம் யாகம் செய்கின்றார். இந்த காலத்துல பாட்டி வைப்போம் இல்லையா, சில பேர் கூப்பிடாம, அந்த மாதிரி அந்த ஜாகத்துக்கு அழைப்பு இல்லாத பொழுதிலும் தன் தந்தை வீட்டுக்கு போக வேண்டும் என்று தாட்சாயணி போகின்றாள். சிவன் சொன்னவர் போக வேண்டாம் என்று, ஆனாலும் போகின்றாள். அங்கே அவமதிக்கப்படுகின்றாள். அவமதிக்கப்பட்டவுடன் தன் உயிரை நீத்துக் கொள்ளுகின்றாள் என்று வரலாறு. தன் அந்த உடம்பை நீத்துக் கொள்ளும், உயிரை அல்ல உடம்பை நீத்துக் கொள்ளுகின்றாள். தட்சனுடைய மகள் என்ற தாட்சாயணி என்ற பெயர் எனக்கு வேண்டாம். அந்த உடலை சிவன் எடுத்து தாண்டவம் ஆடுகின்றார். தாண்டவம் ஆட அந்த உக்கிர தாண்டவன் தாங்க முடியவில்லை உலகத்திலே. அப்போ மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய சக்கரத்தை அனுப்பி அந்த உடலை அறுத்து அது 51 இடங்களிலே துண்டு துண்டாக விழுந்தது. அவன் சக்தி பீடங்கள், காஞ்சியில் இருக்கிற காமாட்சி, மதுரை இருக்கிற மீனாட்சி, காசியில் இருக்கிற விசாலாட்சி, அது மாதிரி ஈழத்திலே இருக்கிற ஒரே ஒரு சக்தி பீடம் இந்த நாகபூஷணி அம்மன். 51 சக்தி
பீடங்கள்.
அப்ப எங்களுக்கு அந்த பாடல் பெற்ற தலங்களான திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம் எப்படி முக்கியமோ, நான்கு முனைகள்ல இருக்கிற தலங்களான நகுலேஸ்வரம், மற்றது முன்னேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், மற்றது திருக்கோணேஸ்வரம் எப்படி முக்கியமோ, அதே மாதிரியாக இந்த நைனை நாகபூஷணி அம்மனும் மிகவும் முக்கியமானது. நடுவில் இருக்கிற கதிர்காமம், அப்ப இன்னைக்கு நாங்கள் தலம் ஜாத்திரை போவார்கள், இன்றைக்கு நாட்டு நிலைமை கொஞ்சம் பயணத்துக்கு உதவா இருப்பதனால நிச்சயமாக இந்த தலங்களை பார்க்காவிட்டால் பிறவி பயன் இல்லை.
இல்ல டாக்டர், நீங்க சொல்லும் பொழுது இந்த நைனை நாகதீவு அம்பாளை நினைத்து சில வரங்கள் வேண்டி அதை நிறைவிட்டு போய் அவர்கள் அங்கே அந்த இதை நிறைவு செய்கிற இதுகளை எனக்கு வரலாற்றிலே ஓரளவுக்கு
என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தாய் வழி விதத்திலே அவர் குலதெய்வம். என்னுடைய தாய் வழி பாட்டினருக்கு பேரே நாகலிங்கம், தாய் வழி பாட்டியாருக்கு பேரே நாகம்மா. அவர்களுடைய வாழ்க்கையிலே நாகத்தினுடைய தரிசனம் அவருடைய வாழ்க்கையில முக்கிய நிகழ்வுல வரும். என்னுடைய பேத்தியார், தாயினுடைய தாயார் அம்மம்மா, அவர்களுடைய மரண காலத்திலே நாகபாம்பு வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்தது. ஒருவரும் இல்லாத நேரத்திலே முன்னாலே வந்து 20 முன்னாலே பாம்பு நின்று படம் எடுத்து ஆடியது. அப்ப படம் எடுத்து ஆடுவதில்லை பாம்பு, பொதுவாக ஆக்கள் இல்லாம ஒரு ஒரு ப்ரொவகேஷன் இல்லாம பாம்பு படம் எடுக்காது ஆடியது. அது நடந்தது. அப்ப அன்று இரவு எல்லாரும் வந்து பாம்பு வந்துட்டு சொல்லி வீடு முழுக்க தேடினா பாம்பு இல்லை. அதே மாதிரியாக என்னுடைய தாயாருடைய திருமண நாளிலேயும் கூட பாம்பு வந்திருந்தது குத்து விளக்கிலே.
அப்ப அவருடைய
அதே மாதிரியாக கற்பமுற்றிருக்கின்ற காலத்திலேயே நான் கருவித்திருந்த காலத்திலே என்னுடைய தம்பியர்கள் காலத்திலேயும் நாக தரிசனம் கிடைத்திருக்கின்றது. இப்போ அவர் இருக்கிறது நியூசிலாந்து நாடு, அங்க பாம்பே கிடையாது. அப்ப என்னண்டு அவருக்கு தரிசனம் கிடைக்கிறது? கிணவில வாரா
கிணவிலையோ
நாக தரிசனம் அவருக்கு கிணவிலே வருது. அப்ப இது சக்தி வாய்ந்த அம்பாள், நீங்கள் பிடித்துக் கொண்டால் அவள் பிடித்துக் கொள்வாள், பார்த்துக் கொள்வாள்.
உண்மையில் இவற்றையெல்லாம் நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு காரணம், பெரும்பாலான எங்களுடைய வருங்கால சமுதாயத்திற்கு இந்த கோயில் பெருமைகள், அதனுடைய மகத்துவம், பெருமை, அதனுடைய தொன்மை மிக முக்கியம்,
முக்கியமானது.
அப்ப இவ்வாறான இதுகளில் நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த இதை செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய முக்கிய கடமை. அது அந்த ஒரு இதுல நாங்கள் ஏதோ
விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்த்தியிலே பல விளையங்களை கலந்து கொள்கின்ற பொழுது எமது தாயகத்து கோயில்களிலேயே மிகவும் பழமையான கோயில், பெருமையான கோயில், இன்றைக்கு அது 100 கோடி ரூபாய் செலவிலே திருக்குடவுளர்கள் 9 அடுக்கு கோபுரம், 9 கலசங்கள் கொண்டது, அதை பார்க்கவே மெய்சிலிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த 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 மகிமை, அந்த பெருமையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அந்த மண்ணிலே போய் ஓய்ந்து வணங்கி அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு நிகழ்விலே பல அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் டாக்டர். இந்த விஷயத்தில் நான் ஒன்று இன்றைய கேள்விப்பட்டேன். அதாவது வந்து நீங்கள் இந்த இன்டர்நெட்ல, அதாவது மின்வலையில இருந்து இப்படியான விஷயங்களை இன்னொருவருக்கு நீங்கள் லிங்க் பண்ணி தொடர்பு படுத்த முடியாத ஒரு நிலைமை, ஒரு இப்போ ஒரு சட்டம் ஒன்று அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள், அதை பற்றி கேள்விப்பட்டீர்களா?
ஆமா, அமெரிக்காவிலே இந்த இணையதளத்தில் இருக்குது. அதாவது வந்து என்னன்னா அந்த காப்புரிமை, அதாவது இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் ஆஃப் தி காப்பிரைட்ஸ் இருக்குது இல்லையா? அப்ப பொதுவாக இந்த விஷயங்களுக்கு இருக்காது. பொதுவாக திரைப்படங்கள், அவனுடைய பாடல்கள், அவைகளை காப்பிரைட் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் போட இருக்காது. ஒரு விதத்திலே அது தேவை. என்னன்னு சொன்னா, பாடலை, ஒரு பதிவை, ஒரு கலை நிகழ்ச்சியை உருவாக்குவோர் ஒரு தன்னுடைய உழைப்பை, உதிரத்தை கொட்டி வேர்வையை சிந்தித்தான் அதை உருவாக்குகின்றது. திரைப்படங்கள் கூட எத்தனை பேருடைய உயிரை பணையம் வைத்து தான் எடுக்கப்படுகிறது. அப்ப அவற்றை நாங்கள் இலவசமாக எடுப்பதென்பது அவ்வளவு நியாயம் இல்லை.
ஆனால் இப்ப பாருங்கோ,
இதை கேள்விப்பட்ட உடனேயே என்னுடைய இணையதளத்திலே கூட திருவருட்செல்வர் படத்திலே வருகின்ற சம்பந்தருடைய ஒரு காட்சி, சம்பந்தர் வெப்பரன் சந்திருக்கிற காட்சி சிறு பகுதி இருந்தது. அப்ப நான் இப்ப சொல்லி இருக்கிறேன், அது எடுத்து விடுங்கள். ஏனென்றால் அது மிகவும் பழைய படமா இருந்தாலும் புராணப்படமா இருந்தாலும் கூட அதுல பேர விவரத்தை போடாமல் என்றால் அது அவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் போடப்பாது. சட்டத்துக்கு பயந்தல்ல, நியாயம் ஒரு தர்மம் ஒன்று
இருக்கு. சரி, ஆனா ஒன்று டாக்டர், இன்னொன்று நாங்கள் யோசிக்க வேணும். இப்ப பாருங்கோ, இந்த வலை மின் வலையில் போய் நாங்கள் எவ்வளவு விஷயங்களை அறிந்து கொள்கிறோம், சரியோ? அப்ப எங்களுடைய அந்த ஒரு பரந்துபட்ட அறிவுக்கு பலருக்கும் உபயோகமானது. இப்ப இந்த விக்கிபீடியாவை அவர்கள் தடை செய்து விட்டார்கள் என்று கேள்விப்படுகிறேன். இப்ப விக்கிபீடியா இது வந்து ஒரு தகவல் பரிமாற்ற வலைப்பதிவு நிலையம் என்று நாங்கள் கொண்டாலும், அதையும் இவர்கள் தடை செய்தால் அது எங்களுடைய அந்த அறிவு வளர்ச்சியை தடை செய்கிறதாக நாங்கள்
தடை செய்வதல்ல, அதற்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வருவாங்க. இப்ப ஃப்ரீ சர்வீஸ் நிறைய இருக்குது, இன்டர்நெட் சர்வீஸ் நாங்கள் இலவசமாகத்தான் பாவிக்கின்றோம். ஆகவே இதற்கு ஒரு இந்த ஃப்ரீ சர்வீஸ் தன்மை வந்து தொடர்ந்து இருக்காது என்றுதான் என்னுடைய ஊகம். வருங்காலத்திலே நாங்கள் இணையதளத்துக்கும் சரி, மின்னஞ்சலுக்கும் சரி, ஏதாவது ஒரு பதிவு செய்து கட்டணம் செய்திருந்தால் தான் பாவிக்கக்கூடியதா இருக்கும். ஆனபடினால்தான் அந்த விடயத்தை அவர்கள் அப்படி கொண்டு வருகிறார்கள் என்று நான் ஊகிக்கின்றேன்.
இனிமேல் அப்படி செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும்,
காலத்தோடு மாறிக்கொண்டு வருகின்ற பொழுது அது வரும்.
வரும்,
ஆனால் அவர்கள் சொல்லுவதிலே ஒரு நியாயம் இருக்கு.
அது நாங்கள்
இல்லாவிட்டால் யாராவது தர்மவான்கள், பணம் படைத்தவர்கள் ஸ்பான்சர் பண்ணி விடலாம்.
அப்படி செய்யலாம்,
அப்படி செய்யலாம். ஏன்னா விக்கிபீடியா கன காலமாக மக்களுடைய ஆதரவுக்காக நெடுக ஆதரவுக்காரன்
கேட்டுக்கொண்டிருக்கிறது.
அப்ப அந்த அளவுக்கு இல்லாவிட்டால் அவர்களே ஒரு கட்டணத்தை விடுவதால் அது தவறு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
என்னவோ அதை நாங்கள் அதை பற்றியும் அடிக்கடி நாங்கள்
மேலும் இந்த விஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே அடுத்த விடயத்துக்கு.
வணக்கம்.
வணக்கம்,
சொல்லுங்கம்மா.
மிஸ் ஆலேந்து ரமணி பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
வணக்கம்.
இந்த சக்தி பீடம், 64 சக்தி பீடம் என்றும் சொல்கிறார்கள், இது 51 என்று நீங்க சொல்றீங்க.
64 என்ற மரபு உண்டு, 51 என்ற மரபும் சொல்லுகின்றார்கள்.
சரியானது எதென்று தெரியலையா?
ரெண்டு விதமாகவும் சொல்லலாம், அதுல பிரச்சனை இல்லை.
சரி சரி, மற்றது இந்த அஞ்சு பூதம் இதுல சிவலிங்கம் வந்து நிலத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ன்னு சொல்லினா திருவாரூர்ல நன்மீகநாதரன் சொல்லினா எது சரி?
ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். திருவாரூர் காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரநாதர் சுவாமி, அது அந்த இந்த பம்ப நதியிலே உமையம்மையாரே மனநிலாலே லிங்கம் சாபித்து வழிபட்டது. அப்ப அந்த ஆறு பெருகி வருகின்ற பொழுது உமையம்மையார் அந்த லிங்கத்தை பிடித்து தழுவினார் என்ற வரலாறு. இன்றைக்கும் அந்த லிங்கத்திலே அவர் அந்த வளையல் தடம், கையினுடைய வளையல் தடமும் மற்றது அம்பாளுடைய மார்பு தடமும் அந்த லிங்கத்திலே இருக்குது. அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது, ஏனென்றால் மண் அப்ப கவசம் போட்டு வைத்திருக்கிறார்கள். இது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற லிங்கம், ஆகவே மண்ணால் அமைந்த லிங்கம், பிருத்வி லிங்கம், மண்தலம். திருவாரூரிலே இறைவன் தன்னுடைய பக்தர் சுந்தரனுக்காக ஒரு இரவு பறவையாருக்காக தூது
போகின்றார்.
சுந்தரர் திருவட்டியூர்களை வந்து சங்கலியாரை திருமணம் செய்து மீண்டு வந்த பொழுது பறவையார் அவருக்கு வீட்டு கதவு திறக்க மறந்து விட்டார். அப்ப சுந்தரர் தங்கி இருக்கிற பொழுது இரவிரவாக ரெண்டு பக்கமும் தூது இந்த தன்னுடைய கால் தோய அந்த திருவாரூர் வீதியிலே அந்த புழுதியிலே இறைவன் முன்னும் பின்னுமாக பல முறை நடந்து
போகின்ற
போய் கடைசியாக உள்ள காட்சியை காட்டித்தான் பறவையார் ஒப்புக்கொள்ள வைத்த. அப்ப இறைவன் மண்ணிலே தன் கால் தோய பல முறை பக்தனுக்காக நடந்ததினாலே அது மண்ணுக்குரிய தலம், பிருதிவி தலம். இதே மாதிரியாக மண்ணால் லிங்கம் அமைத்த இன்னொரு தலம் வந்து ராமேஸ்வரம். அங்கே சீதா பிராட்டியர் ராமனுடன் சேர்ந்து மண்ணாலே லிங்கம் அமைத்திருக்கிறார்கள். அங்கேயும் கபசம் போட்டிருக்கிறார்கள், நேரடி அபிஷேகம் கிடையாது. பானலிங்கம் கொண்டு வர சென்ற அனுமன் வர பிந்தியதினாலே அந்த மண்ணினாலே லிங்கம் சாபிக்கப்பட்டது. ராமர் வழிபட்ட இடம் ராமேஸ்வரம், அங்கே இருக்கிற லிங்கம் ராமலிங்கம். பொதுவாக ரெண்டையும் தான் சொல்லுவார்கள், திருவாரூரையும் சொல்லுவார்கள், மற்றது காஞ்சிபுரத்தையும் சொல்லுவார்கள்.
நன்றி.
எங்களுடைய வினாக்கள் நிறையவே இருக்கு.
டாக்டர், நீங்கள் சென்ற முறை நாங்கள் இந்த தமிழினுடைய வாரம் என்று சொல்லி, தமிழ் மாதம் என்று சொல்லி சில விஷயங்களை நீங்கள் எடுத்து கூறினீர்கள். இங்கே ஒரு அன்பர் கேட்கிறார், முருகன் அகத்தியருக்கு தமிழை போதித்தார் என்பது உண்மையா? அப்படியானால் தமிழ் கடவுளால் உருவாக்கப்பட்ட மொழியா? ஒரு கேள்வி.